الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة فاسق رحم أو صدق رسول الله صلى الله عليه وسلم சகல புகழும் புகழ்ச்சியின் தௌரியத்தை உலகத்தில் தனித்து படைத்து வழிபாடு கூடிய ஏகவரநாயகம் அல்லாஹு தஆலாவுக்கு உரித்தாகும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து முன்பர்மையும் ஸலாமும் உலகத்தை திருதியாக உண்டுத்த எனக்கு முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அனுப்பி சகாமல் கொண்டு தொட்டு பின்பற்றி நடந்த சகாபாத்தாவின் சகுத்தாவின் தன்னுடைய இதர வேலை வெற்றிகளை எல்லாம் முடித்து தள்ளிவிட்டு அவனுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக வேண்டி அவனுடைய மாளிகை வந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, பேரன் முடித்த சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹுக்கு செல்ல விடாதவும் என்ன விடயங்களை எல்லாம் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் இவற்றை விட்டும் விலகி தவிந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டும் விலகி தவிந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை முன்னல் உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, மனிதர்களாக எங்களை அல்லாஹுத்தால இந்த உலகத்திலே படைத்து என்னென்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று தெளிவாக அழகாக நபிமார்களின் மூலமாக இறுதியாக நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு திட்ட தெளிவாக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கார். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, இப்படியாக ஒரு பக்கம் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள் இருக்க அதை நாம் உதாசீனம் செய்து நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி மனம் போன போக்கில் நாம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதன் விவரங்கள் தான் இன்று உலகளாவிய ரீதியில் நாம் நெருக்கப்படுவதற்கும் பலவிதமான இன்னல்கள் இன்னல்படுவதற்கும் பலவிதமான விதத்திலே நாங்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவதற்கும் இவைகள் தான் தலையாய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வல்லுநர்களே, உண்மையில் பற்பல பாவங்கள் எங்களின் மூலமாக இந்த பூமியில் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆரோக்கியமான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, இந்த பாவங்களில் மிகவும் பயங்கரமான ஒரு பாவத்தை இந்த ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் பரவியிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பாவம் என்றும் சொல்லலாம். கண்ணியமான சகோதரர்களே, அதாவது குடும்ப உறவை துண்டித்து நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பாவங்கள் என்று சொன்னாலே சோதனை தான். பாவங்கள் என்றாலே அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் ஒரே ஒரு பாவம், இதை பாருங்கள் சகோதரர்களே, குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறோம், இந்த பாவம் மாத்திரமே போதும் உலகில் ஒருபொழுதும் எங்களை நிம்மதியாக இந்த பாவம் வாழ ஒரு தனி மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, பண்டை பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் குடும்பத்தை வாழ்கிறோமா,
குடும்பதாவது உறவை துண்டித்து வாழ்கின்றோமா? நிச்சயமாக பயங்கரமான இடைவுகள், பயங்கரமான தண்டனைகளை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, இங்கு நாம் பார்க்கிறோம் உலகளாவிய ரீதியில் அற்ப சொற்ப காரணங்களுக்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே காரணங்களை சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு அற்பமான காரணங்களை வைத்து வருட கணக்கு பேசாமல் குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடிய மக்கள் எங்களுக்குள்ளால் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் சகோதரர்களே, நாம் விடுவகாலத்தை எவ்வாறு எதிர்பார்ப்பது? அது மட்டுமல்ல, இன்னொன்று பாவங்கள் இப்படி செய்து கொண்டு முஸ்லிம்களுக்கு விடுவுகாலம் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பது கண்ணியமான சகோதரர்களே மிகப்பெரிய மடமை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப உறவில் சேர்ந்து வாழ்வது என்றால் என்ன? உலமாக்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள், அப்பாறு தன்னுடைய நெருக்கமான அது தாய் தந்தையுடைய ரீதியில் அல்லது தன்னுடைய தாயுடைய ரீதியில் அல்லது தான் முடித்தவர்களுடைய ரீதியில் அல்லது தன்னுடைய பிள்ளைகளுடைய ரீதியில் அல்லது தன்னுடைய உடன் பிறப்புகள் இவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பதை உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். அல்லாமா இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார்கள். சிலத்துல் ரஹம், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதுடைய அந்த எல்லை என்ன, கைபியத் என்ன என்று தெளிவுபடுத்தும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், நாலு கட்டங்களாக பிரிக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் எழுதுகின்றார்கள், வசாரத்தன் தகூரில் மால், சில சந்தர்ப்பங்களில் குடும்ப உறவை பணத்தின் மூலமாக சேர்ந்து நடக்க வேண்டிய நிலை உண்டாகும். அவ்வாறும் அவர் சேர்ந்துதான் நடக்க வேண்டும். வசாரத்தன் தகூரு இதுமா, இன்னும் சில நேரங்களிலே குடும்பத்திற்கு பணிவிடை செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகும். தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய மனைவியுடைய ரீதியில், தன்னுடைய தாய் தந்தையுடைய ரீதியில் அதாவது அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகும். இப்படி நினைத்தாலும் இவன் இந்த நிலைமையிலும் குடும்பத்தை சேர்ந்துதான் வாழ வேண்டும். இன்னும் சில கடமைகளில் அவன் குடும்பத்தை சந்திப்பதன் மூலமாகத்தான் அந்த சிலது ரகம் உண்டாகும் என்றிருந்தால் கட்டாயமாக ஒவ்வொரு நாள் அல்லது கிழமைக்கு ஒருக்க தன்னுடைய வசதிக்கு ஏற்ப அவர்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். கடைசியாக எழுந்திருந்தார்கள், வசாரத்தன் தப்பூனு சலாம், இன்னும் சில கட்டங்களில் அவர்கள் பாவங்களில் நிகழ்த்து கிடக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சலாம் சொல்வதன் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை சேர்ந்து நடக்க முடியும் என்றிருந்தால் ஆக குறைந்த அளவு அவர்களோடு சலாத்தை மாத்திரம் சொல்லி குடும்பத்தை சேர்ந்து நடக்க வேண்டும். எந்த இடத்திலும் யாருக்கும் குடும்பத்தை துண்டித்து வாழவே முடியாது என்ற கருத்தை அல்லாமா இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக எடுத்து இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, ஆனால் இங்கு நாம் சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்கள். சர்வ சாதாரண காரணங்கள், கல்யாணத்துக்கு சொல்லவில்லை அதனால் அவர்களோடு பேச மாட்டோம், இந்த பங்கனுக்கு அவர்கள் எங்களுக்கு அழைப்பு எடுக்கவில்லை அதனால் நான் அவர்களோடு பேச மாட்டோம், இவர்களுடைய வசதியாக இருக்கின்றார்கள், இந்த பீரியட் இந்த கஷ்டமான கட்டத்தில் எங்களுக்கு இவர்கள் உதவி செய்யவில்லை இதனால் நாம் இவர்களோடு பேச மாட்டோம், இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அற்ப சுற்பாந்த காரணங்களுக்காக வேண்டி குடும்பத்தை துண்டித்து வாழ்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாழ்வர்களே, சில உலமாக்கள் எழுதுகின்றார்கள், குடும்ப உறவை துண்டித்து வாழ்வது மிக சபாயர், பயங்கரமான பாவங்களில் கட்டுப்பட்டோடு விடயம். ஏன் தெரியுமா சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடன் இந்த சிலத்து ரஹீம் என்ற வார்த்தை தொடர்பு படுகிறது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரிவாயத்தை பதிவு செய்கின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சொன்னார்கள், قال الله تعالى الله تعالى قول من دارام وانا الرحمن لنعلم ركم تاتقون يوان وهي الرحيم ان الرحيم الذي اذي ينكتو سنگمان اولدري نان என்னுடைய பெயர்கள் ஒரு பெயரை வாசில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயரை நான் இந்த இதற்கு நான் அப்படியே பெயராக வைத்திருக்கிறேன். வமன் வசதா, யார் இந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கின்றாரோ வசல் சொன்னா அவரை நான் என்னுடைய ரத்தத்தோடு சேர்த்துக் கொள்வேன். வமன் பசகா பசகுஹா, யார் இந்த குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறாரோ இதற்கு தேவையில்லை என்று உதாரணம் செய்கிறாரோ பசகுஹா என்னுடைய ரத்தத்தை விட்டும் அவர்களை நான் துண்டித்து விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸின் குறித்து சொல்வதாக அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தில் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, லேசான ஒரு விடயம் அல்ல, அல்லாஹோடு தொடர்பாக கூடிய ஒரு விடயம். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ரஹிமு முஅல்லகத்துன் பில் அர்ஷ், இந்த சிலது ரஹிம் என்பது குடும்ப உறவு என்பது அவற்றில் துண்டவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். பத்தபூல் அந்த சிலது ரஹிம் சொல்லுவான், மன் வசலனி வசலஹுல்லா, யார் என்னை சேர்ந்திருப்பாரோ அல்லாஹ் அவரை தன்னுடைய ரஹமத்தோடு சேர்த்துக் கொள்வானாக. வமன் கதஹனி கதஹுல்லா, யார் துண்டித்து வாழ்கிறாரோ என்னுடைய அவனுடைய ரஹமத்தை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை துண்டிப்பாராக என்று அந்த சிலசு ரகம் அந்த குடும்ப உறவு அவனுக்கு சார்பாக சேர்ந்து நடக்கக்கூடிய நேரத்திலே, அவனுக்கு சார்பாகவும் அவன் பிரிந்து நடக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு பதிலாக செய்கிறது என்பதை அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். வெளியவான சகோதரர்களே, ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் கியாமத்துடைய நாளையும் நம்பி நடக்கிறாரோ வல் யஸில் ரஹிமா, அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, நாம் பார்க்கிறோம் உலகத்தில் நாம் இரண்டு விடயங்களை சேர்கிறோம். நாம் சேரக்கூடிய தொழிலில் மறைக்க உண்டாமல் இருக்கும். இரண்டாவது, நாம் உலகத்திலே இந்த காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை நாம் கேட்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தற்காலத்தில் ஆராய்ச்சியாளர்களும் கூறுகின்றார்கள், தெளிவாக யார் யாரெல்லாம் இந்த குடும்ப உணவை சேர்ந்து வாழ்வார்களோ நிச்சயமாக அவர்களிடத்திலே இந்த ரெண்டு விடயமும் காணப்படும். ஏனென்றால் ஹதீஸுடைய கருத்து இதுதான், சொன்னார்கள் எவருடைய தீவிரோபாயத்தில் எவருடைய விஸ்தீரணம் உண்டாக வேண்டும் என்று யார் கொண்டிருந்தாலும் அவருடைய உடம்பில் நல்ல ஆரோக்கியம் நல்ல தெம்பு உண்டாக வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ பல் யசில் ரஹ்மா, அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் பின் பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் இதில் தெளிவாக இருந்திருந்தார்கள். இதில் எந்த விதமான சாலை வார்த்தையும் கிடையாது. ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. வைத்தியர்கள் சொல்ல வேண்டிய, ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டிய எந்த விதமான தேவையும் கிடையாது. யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வார்களோ நிச்சயமாக இந்த ரெண்டு விடயமும் ரிஜில் வரக்கத், நிச்சயமாக நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பான என்ற கருத்தை அல்லாஹ் பின்பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் அழகாக எடுத்துக் இருக்கிறார்கள். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாழ்வர்களே, வயோதிகர்களே, ஆக குறைந்தது சலாத்தின் மூலமாக சரி எதிர்த்து நடப்பதற்கு முடியுமான ஒரு வணக்கம் என்று சொல்லலாம். கண்ணியமான சகோதரர்களே, நேற்று மாசானது ஒன்றல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, உண்மையில் ஒரு சதக்கா செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் முயற்சியிருக்கிறார். ஒரு ஏழைக்கு போய் சதக்காவுடைய அந்த தருக்கத்தை கொடுத்தார். இவருக்கு உண்மையிலேயே சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும். ஆனால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலது ரஹம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வென்பது இருக்கிறதே, சொன்னார்கள் ஒரே கல்வி எங்கட வார்த்தையில சொல்றதாக இருந்தா ஒரே கல்ல இரண்டு பாங்கார்கள் என்று சொல்லலாம். குடும்ப உறவினர்களை தேடி போல என்ற சதக்காவை நிறைவேற்றுகிறோம்.
சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸதகது அலல்
மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உதவி செய்வது சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். ஆனால் அஸ்ஸதகது அலல் அகாரிப், நெருங்கிய உறவுகளுக்கு சதக்காவை கொண்டு போய் சேர்வது சதக்கதுன், சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கும். வஸிலதுன், குடும்ப உறவை தேர்ந்து உள்ள நன்மையும் கிடைக்கும் என்று அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இந்த பாவத்துக்கு நாம் தௌபா செய்ய வேண்டும். குடும்பம் குடும்பமாக ஒவ்வொரு தனி மனிதரும் நாம் நிச்சயமாக இந்த பாவத்திற்கு கட்டாயமாக தௌபா செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த பாவம் ஒருபொழுதும் மௌத்துக்கு முன்னால் தண்டனையை கொண்டு வந்து சேர்க்காமல் விடாது. சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கதஅ ரஹிமன், யார் குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தாரோ, மௌத்தாக்குவத்துக்கு முன்பதாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அவருடைய தண்டனையை காட்டித்தான் மரணிக்க செய்வான் என்று அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுத்திருக்கிறார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, மிகவும் ஒரு பயங்கரமான பாவமாக இருக்கிறது. தேர்வு நடக்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை அல்லாஹுத்தாலாவினை வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, வரலாற்றில் ஒரு அழகான குறிப்பை எழுதியிருந்தார்கள். ஒரு அரசன் ஒரு சாதாரண ஒரு விவசாயியை பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய தர்பாரிலிருந்து வெளியாக செல்கிறார். அந்த போய் அந்த வராது, அதாவது இந்த விவசாயியை பார்த்து பார்க்கும் பொழுது விவசாயி நல்ல உற்சாகமாக வயோதிபராக இருக்கிறார், நீண்ட வயதுடையவராக இருக்கிறார், தோற்றத்தை பார்த்தால் ஏழையுடைய தோற்றமாக இருக்கிறது, ஆனால் நன்கு ஆரோக்கியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார், சந்தோஷமான முகத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஜவல் மலி அரசர் ஆச்சரியமாக பார்த்து கேட்டார், ஏ மனிதா, நீ இவ்வளவு உற்சாகமாக ஆரோக்கியமாக வேலை செய்கிறாயே, இது உனக்குண்டான பூமியா, உன்னுடைய சொந்த பூமியா என்று சொன்ன நேரத்திலே, இல்லை, நான் இந்த மனிதனுடைய தோட்டத்தில் தான் நான் வேலை செய்கிறேன், வயலில் வேலை செய்கிறேன், எனக்கு ஒவ்வொரு நாலு மாதம் இவர் நான்கு துணை மாற்றிட்டு எனக்கு அன்பளிப்பாக தந்து விடுகிறார், அதுவும் எனக்கு வேறு மிச்சமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, காலையிலிருந்து மாலை வரைக்கும் சம்பாதிக்கிறோம், 5000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் தேடினாலும் என்னுடைய வாழ்க்கையில போதாக தந்து. கனிவான சகோதரர்களே, இந்த அமலின் மூலமாக அல்லாஹு தஆலா வாழ்க்கையில பணி பரக்கத்துக்களை செய்கிறான். அந்த விவசாயி சொன்னார், நாலு துணை காப்பீட்டல் என்னுடைய செலவு போக இன்னும் வீதமாக இருக்கிறது. அது எப்படி என்று கேட்ட நேரத்திலே அவர் சொல்லுகிறார், அதில் ஒரு துணைகார் நானும் என்னுடைய மனைவியுடைய தேவைக்காக வேண்டி வைத்துக் கொள்கிறோம், இன்னும் ஒரு பகுதியை ஒரு கடலுக்காக வேண்டி நான் ஒரு துணைகாத்தை அப்படியே நிறைவேற்றி வருகிறேன், இன்னும் ஒரு கடலை, இன்னும் ஒரு துணைகாத்தலை நான் எனக்கு பின்னால் தேவைப்படுவதற்காக வேண்டி ஒருவரிடம் கடனாக கொடுத்து வைக்கிறேன், நான்காவது துணைகார் இதை நான் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவழித்து விடுகிறேன் என்று சொன்ன நேரத்திலே அரசனுக்கு ஆச்சரியம் உண்டாகிறது. ஆனால் விளங்கவில்லை, இன்னும் சற்று விளங்கப்படுத்துவாராக என்று சொன்ன நேரத்திலே அந்த மனிதர் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் இவ்வளவு காலம் வாழ்வதற்கும் இதுதான் காரணம் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார், உண்மையிலேயே முதலாவது துணைகார் இதை எடுத்து நான் என்னுடைய மனைவிக்கு தேவையான சாப்பாடுகளை வாங்குகிறோம், இது எங்களுடைய தேவைக்காக வேண்டி. இரண்டாவது பகுதி சொன்னாரே, நான் இதனை கடனாக கொடுக்கிறேன் என்று சொல்லி விளங்கப்படுத்துகிறார். இரண்டாவது பகுதியை நான் என்னுடைய தாய் தந்தையருக்காக வேண்டி கொடுக்கிறேன். இரண்டாவர்கள் சிறு வயதிலிருந்து என்னை கஷ்டப்படுத்தி எடுத்து வளர்த்தார்கள், நல்ல ஆராய்ச்சினார்கள், இந்த அளவுக்கு கொண்டு வந்து வைத்தார்கள், அவர்கள் செலவழித்த மிகப்பெரிய ஒரு கடன், அந்த கடனை தான் நான் நிறைவேற்றி வருகிறேன். மூன்றாவதாக விளங்கப்படுத்துகிறார்,
ஒரு பொழுது நான் என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி இதனை செலவழிக்கிறேன், கடனாக கொடுக்கிறேன், நான்காவதும் ஆனாலும் நிச்சயமாக அவர்கள் என்னை அந்த கடனை நிறைவேற்றுவார்கள் என்று எண்ணத்தில் தான் மூன்றாவது முறையாக நான் செலவழித்து வருகிறேன். கடைசியாக சொன்னார், எனக்காக வேண்டி ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் நோய்கள் பெற்றிருக்கிறார், நான்காவது துணையாசகனை நான் அவருக்காக வேண்டி செலவழிக்கிறேன், அதைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செலவழிப்பதாக சொன்னேன் என்று சொல்லி அந்த அரசருக்கு அந்த விவசாயி அந்த விடயத்தை அழகாக விளங்கப்படுத்துகின்றார். பெண்ணுமான சகோதரர்களே, அந்த நண்பர்களே, மாணவர்களே, சரித்திரம் எங்களுக்கு படித்துத் தரக்கூடிய பாடங்கள் தெரியுமா? இந்த சிலத்துறையும் குடும்ப உறவை நாங்கள் தேர்ந்து நடக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு செல்லும் இதை ஒரு பொழுதும் வீணாக்கிறதில்லை. அதற்காக வேண்டி குடும்பம் செய்கிறோம், அதற்காக வேண்டி அல்லது அவர்களுக்காக வேண்டி செலவழிக்கிறோம், அல்லது அவர்களுக்காக வேண்டி சுவாசிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பொழுதும் அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த குடும்பத்தை சேர்ந்து நடக்குமாறு சஹாபாக்களுக்கு அப்படியே வலியுறுத்தி இருக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு லன்தனாவில் இருந்து ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றை செலவழிக்காத வரையில் நீங்கள் ஒருபொழுதும் உண்மையாக சொர்க்கத்தை அறிந்து கொள்ள முடியாது என்று அந்த ஆயத்தில் இறங்கியவுடன் தனக்கு மிகவும் விருப்பமான பைரஹா இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பார்வையில் சதக்கா செய்ய முன்வந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய நெருங்கிய நண்புக்குதாவது குடும்பத்துக்கு அதனை சதக்காவாக செய்வாயாக என்று தோழர் சொன்ன நேரத்திலே தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு அதனை பல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சதக்கா செய்ததாக வரலாறு எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. தெய்வமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, ஆனால் குடும்பத்தை சேர்ந்து நடப்பதனால் இப்பொழுது லாபங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பகுதி இருக்கிறது, குடும்பத்தை துண்டித்து வாழ்வதனால் மிகவும் பயங்கரமான சோதனை இருக்கிறது. அலிரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள், லா தஸ்ஹபன் காதிஅ ரஹ்மின், யா உலகிய என்னுடைய அருமை மகனே, நீ குடும்பத்தை யாரெல்லாம் பிரிந்து வாழ்கின்றானோ இவனோடு நீ சவகாசம் வைக்காதே, இவனோடு சேர்ந்து நடத்தாதே. ஏன் தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த உபதேசத்தில் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அவன் சவிக்கப்பட்ட மனிதனாக இருந்தால் நாமும் அவனோடு சேர்ந்து செயற்படும் பொழுது அந்த தாவம் எங்களுக்கும் உண்டாகும். சவிக்கப்பட்டவனாக உலகத்தில் வாழ்கின்றான் என்றால் அவனுடைய அவர்கள் உயர்த்தப்படுமா? உயர்த்தப்பட மாட்டாளே. என்னுடைய உம்மத்துடைய அவர்கள் எனக்கு காட்டப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது என்றும் சொன்னார்கள். இன்னொரு ஆயத்தில் இல்லா சாதி ஒரு குடும்ப உறவை வாழக்கூடியவனுடைய அந்த அமல்களை தவிர. ஏன்? அவன் சபிக்கப்பட்டவன், அவனுடைய அமல்களுக்கு எந்த விதமான பொறுமையும் கிடையாது. அதனால் வானலோகத்தை நோக்கி அவனுடைய அமல் உயரவும் மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, உலகத்தில மௌத்தா போறதுக்கு முன்னால நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் தண்டனையை கொடுத்து தான் அல்லாஹ் மௌத்தாக்குறான். முன்பதாக உலகத்திலே வல்லாறு பாவத்துக்கு தண்டனை கொடுத்து வயதில் ஆகுறா, மேலும் சொன்னார்கள் ஆகுரத்திலும் அதே தண்டனையை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பாவத்தை
எனக்கு அல்லாஹ் பிற்போடுகிறான் என்றால் நிச்சயமாக இரண்டே இரண்டு பாவங்கள் தான். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பகி,
விபச்சாரம். இரண்டாவது சொன்னார்கள் கத்உர் ரஹம், குடும்ப உறவை துண்டித்து வாழ்வது. இது பயங்கரமான பாவம். அல்லாஹ் உலகத்திலும் தண்டனையை கொடுத்துத்தான் மௌசாக்குவான். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் பயங்கரமான தண்டனைகள் இருக்கிறது என்பதை அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கும் எந்த நேரத்திலும் இதை இல்லை என்று சொல்ல முடியாது. சிலர் கேட்கலாம், சில குடும்பங்கள் இருக்கின்றார்கள், நாம் சேர்ந்து நடக்கிறோம், ஆனால் அவர்களே எங்களை உபாதீனம் செய்கிறார்கள் என்று கேட்கலாம். அப்படியாக இருந்தாலும் மார்க்கத்தில் எந்த விதமான இடமும் கிடையாது அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கு. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், வஹஃபிலு, நான் சேர்ந்து வாழ்கிறேன், என்னுடைய அந்த குடும்பத்தார் என்னை துண்டித்து வாழ்கின்றார்கள், நான் அவர்களுக்கு நலவே தான் செய்கிறேன், அவர்கள் என்னோடு மடத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அனுமதி கிடையாது என்றாலும் நிச்சயமாக நீ நூறு அவர்களோடு சேர்ந்து போகும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து உனக்கு உதவி இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து நிச்சயமாக நீ உதவி செய்யப்படுவாய். நீ ஆனால் அவர்கள் உன்னை துண்டிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீ அவர்களை துண்டித்து வாழ முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் ஒரே ஒரு கட்டத்தில் மாத்திரம் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஒருவர் பயங்கரமான பாவத்தில் ஈடுபடுகிறார், யார் சொன்னாலும் அவர் கேட்பதில்லை, அடந்தா பிடாரியாக இருக்கிறார் என்றால் இவரும் சௌபாகியதற்காக வேண்டி, இவரும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படியாகப்பட்டவர்களையும் துண்டித்து நடக்கலாம். ஏனென்றால் ஒரு தடவை அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாதாவுக்கு சென்றிருந்தார்கள். ஒரு மனிதர் அப்படியே குறித்துக் கொண்டிருந்தார். சொன்னார்கள், இந்த ஜனாதா வீட்டில், அதாவது அவனுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த இடத்திலும் சிரிக்கிறாரா, பல உக்கரவுக்காகதா ஒரு பொழுது இருக்கிறான், சொன்னோடு இதுக்கு பின்னால் பேச மாட்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரிவாயத்தை பதிவு செய்துவிட்டு இதற்கு கீழால் உலமாக்கள் விளக்கம் எழுந்திருந்தார்கள்.
பயங்கரமான ஒரு பாவத்தை நான் விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாரோ, இவரோடு மாத்துடன் தான் பேசாமல் இருப்பதற்கு குடும்பமாக இருந்தாலும் அனுமதி இருக்கிறது, வேறு யாருக்கும் எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்பதை உலமாக்கள் தெளிவாக அழகாக தெரிந்திருக்கிறார்கள். சகோதரிகளே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதோட இந்த பாவத்துக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைக்கும். சகோதரர்களே, நிச்சயமாக நிம்மதியான குடும்பமாக வாழலாம், நிம்மதியான ஒரு சமுதாயமாக, ஒரு ஊர் மக்களாக சமுதாயமாக வாழலாம். எப்பொழுது இந்த பாவம் இதற்கு போன இன்னும் பயங்கரமான பாவங்களுக்கு நாம் தௌபா செய்து அல்லாஹ் பக்கம் சிந்தை திரும்புவோம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுக்கு என்றாலும் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவான். ஆனால் இதுக்கு ஏன் மாற்றமாக இதையும் கண்டு சூழ்நிலைகளையும் கண்டு நாம் படிப்பினை பெறாமல் அதே இடத்தில் இருப்போம் என்றிருந்தால் கண்ணியமான சகோதரர்களே, எங்களை போல் துருப்பாக்கியவாதிகள் யாரும் கிடையாது. சோதனைகள் இன்றும் நவீனத்தை பயன்படுத்தி நாம் செய்கிறோம் என்றால் நவீன ரீதியில் தான் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைகள் இந்த பூமிக்கு இறங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதனை நாம் கூட பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, கடைசியாக இதனை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் எல்லாம்
பாவம் செய்கிறோம், தோபா செய்ய மறந்து விடுகிறோம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக இப்படியான ஒரு காலம் வரும். இந்த காலம் வந்தால் நான்கு விடயங்களை கொண்டு அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சோதிப்பான். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வபதலாஹுல்லாஹு பில் வலா, விலை உயர்வின் மூலமாக அந்த சமுதாயத்தை சோதிப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதனை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டும் என்று எந்த விதமான அவசியமும் கிடையாது. விலைகள் காலத்திற்கு காலம், நேரத்திற்கு நேரம் அப்படியே உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பாவங்கள் பயங்கரமான எங்களுடைய பாவங்கள். இரண்டாவது சொன்னார்கள், பயங்கரமான உங்களுடைய சமுதாயங்கள்ல கேள்விப்படாத பயங்கரமான நோய்களின் மூலமாக சோதிப்பான். இதனையும் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவதாக சொன்னார்கள் சொல்லலாம் ஒரே செல்லம், மூலமாகவும் அந்த சமுதாயத்தை சோதிப்பான் என்று சொன்னார்கள். கடைசியாக சொன்னார்கள், மோசமாக மனம் உரட்டாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களின் மூலமாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதிப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அரசர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், அமைச்சர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக எங்களுடைய விளைவித்த பயங்கரமான பாவங்கள் அவர்களை கெட்டவர்களாக மாற்றும் என்பதை தான் இந்த ஹதீஸ்களுக்கு தெளிவாக அழகாக தெளிவுபடுத்துகிறது. எனவே முஸ்லிம்களாக நாம் 22 லட்சம் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து நோம்பில் மாத்திரம் அல்ல, சோபா ஒவ்வொருவரும் தன்னுடைய வீடுகளில் இருந்த இடங்களில் இருந்து கொண்டு இரண்டு ஆட்சிக்குள் சொல்லாவிடத்திலே சோபா செய்வோம். நிச்சயமாக நிச்சயமாக பூமியும் எங்களுக்கு தாழ்வாக மாறும், வாழவும் மாறும், மனைகளும் மாறும், கடலும் மாறும், எங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களும் எங்களுக்கு சார்பானவர்களாக மாறுவார்கள், எங்களுடைய பார்லிமெண்ட்டும் எங்களுக்கு சார்பானதாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எங்களை சூழல் இருக்கக்கூடிய மக்களும் எங்களோடு அன்பியோட்டியமாக வளரக்கூடிய மக்களாக மாறுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எனவே சூபா செய்தி அல்லாஹின் பக்கம் நூற்றுக்கு நூறு சிறு திரும்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுக்கு நிலையிலாகவும் நம் அனைவரையும் பாவங்களை மன்னிப்பாயாக, பாவட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை நசிப்பாக்குவாயாக. அதிகமான பாவங்கள் செய்கின்றோம் இடத்திலே திகழ்ந்திருக்கிறோம் அல்லாஹ். முக்கியமான ஒரு நேரத்திலே கையெழுந்திருக்கிறோம் அல்லாஹ், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே கையெழுந்திருக்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கடந்த கால பாவங்களை மன்னிப்பாயாக, இதற்கு பின்னால் வரக்கூடிய பாவங்கள் காவலர்களை நன்மையான காரியங்களில் ஈடுபட சூட்டி செய்வாயாக. எங்களை நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய பள்ளி வாயில்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய ஆண் பெண்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய வர்த்தகத்தை பாதுகாப்பாயாக, எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக, எங்களுடைய மானங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய சட்ட திட்டங்களை பாதுகாப்பாயாக, குறிப்பாக எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக. உரிமைகளுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், நீ நன்றாக அறிந்தவனாக இருக்கிறாயா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களின் காரணமாக சோதித்து விடாதயா அல்லாஹ். நீ திரும்ப போன உரிமைகளை நீ திரும்ப வீட்டி தருவாயாக, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. இந்த 22 முஸ்லிம்களையும் லட்ச முஸ்லிம்களையும் தூவா செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவாய். எங்கள் அனைவரையும் நீ கபூர் செய்து கொள்வாயாக, எங்களுடைய காய்ச்சலுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை நீ கபூர் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நல்ல மனித கொண்டு அவர்களை ஆயுளை நீளமாக்குவாயாக. யாரெல்லாம் கபூர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மக்களையை பொன்னலையாக மாற்றுவாயாக, சொந்தமாக மாற்றுவாயாக. திருவாவை நீ கபூர் செய்து கொள்வாயாக. ஆமீன்.